ಸುವರ್ಣಾಭದಿವ್ಯಾಂಬರೈರ್ಭಾಸಮಾನಾಂ ಪಣತ್ಪಿಂಗಣೇ ಮೇಖಲಾ ಶೋಭಮಾನಾಂ ಲಸದ್ಧೇಮ ಪಟ್ಟೇನ ವಿದ್ಯೋದಮಾನಾಂ ಕಟಿಂಭಾವಯೇ ಸ್ಕಂದತೇ ದಿವ್ಯಮಾನಾಂ ಪುಲಿಂದೇ ಚ ಕನ್ಯಾಘನ ಭೋಗತುಂಗಸ್ತನಾಲಿಂಗನಾಸಕ್ತ ಕಾಶ್ಮೀರರಾಗಂ ನಮಾಮ್ಯಾಮ್ಯಹಂ ತಾರಕಾರೇ ತವೋರಃ ಸ್ವಭಕ್ತಾವನೇ ಸರ್ವದಾ ಸಾನುರಾಗಂ. ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಭುಜಂಗ ಸ್ತೋತ್ರಂ ಭಗವತ್ಪರಾಳ್ ಅರುಳಿಯಿಂದಾನ ಪುನರ್ಧಾನವು ಸ್ತೋತ್ರಂ. புஜங்க பிரயாத விரத்தத்தில் இருக்கிறதுனால அதுக்கு புஜங்க ஸ்தோத்திரம்னு சொன்னோம். சுப்பிரமணிய சுவாமிய பத்தி இருக்கு. சுப்பிரமணிய சுவாமின்னா இப்படி சூரியனும் இப்படி பரமேஸ்வரனும் அம்பாளும் ரெண்டு பேரு சக்தியும் சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு நாம் சக்தி தரம்னு சொல்லியிருக்கோம். சக்தியோட கூடியதான சிவம் சோமாஸ்கந்த ஸ்வரூபம்னு கோவில நீங்க பாக்கலாம். இந்த பக்கம் பரமேஸ்வரன், இந்த பக்கம் அம்பாள், நடுவுல உட்கார்ந்து இருப்பார். ரெண்டு பேரும் சக்தியும் சேர்ந்ததான ச உமா, உமாவோட சேர்ந்ததான பரமேஸ்வரன், அதோட ஸ்கந்தா சுப்பிரமணிய சுவாமி. அப்படி அப்படி திவ்யமான ஒரு ஸ்வரூபம், எல்லோருடைய மனசையும் கவர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை ஆச்சாரியார் பாதாதி கேசாந்தம் எல்லாமும் சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கார். சாதாரணமாக எந்த தேவத்தையே சொல்றதா இருந்தாலும் நாம் அந்த தேவத்தினுடைய ஸ்தூல உருவத்தை தியானம் பண்றது, அதே சமயத்துல ஸ்தூல உருவத்தோடைய அந்த தேவத்தினுடைய ஒரு ஸ்வரூபமும் நாம அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இதற்கு முன்னாலம் சகே மஞ்சுளே அத்தியந்த சோணே மனோஹாரி லாவண்ய பியூஷ பூர்ந்தே பூத்தே பூர்ணே மனஷ்பதோமே பவக்லேசாம் கந்ததே பாதபத்மே. அப்படின்னு பகவானுடைய பாதங்களை விசேஷமாக சொன்னார். அதுக்கப்புறம் பாதத்துக்கான அப்புறம் இந்த ஸ்லோகத்துல கட்டி பிரதேசம், இடுப்பு பிரதேசத்தை சொல்றார். அந்த இடுப்புல மணிபூரக சக்கரம் இருக்குன்னு தந்திரங்கள்லாம் சொல்றது. ஆனா பகவானுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னு அழகான பட்டு கட்டி இருக்குதுல, சுவர்ணாபதிவ்யாம்பரை பாசமானாம், தங்கம் போன்றதான ஒரு அழகான ஒரு பட்டு வஸ்திரம் கட்டி இருக்க, தங்கம் மாதிரி இருக்கான். தங்கம்னு சொன்னா என்ன அர்த்தம், விலை மிகுந்ததுன்னு அர்த்தம் நமக்கு தானா தெரியுது. தங்கம் விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது மட்டுமல்ல, அந்த பச்சை கலர் இருக்கு பார்த்தல, அது மனுஷியாருடைய இதயத்துல பக்தியை உண்டு பண்ணக்கூடிய, அதோட மட்டுமல்ல அந்த தங்கமாக இருக்கக்கூடியதான தங்கம் போன்றதான அந்த வஸ்திரமானது மனுஷியாளுக்கு பலத்தை கொடுக்கணும். ஊர்க்வாதும்பரூர்க்கு பசவஹா அப்படின்னு வேதமே அன்னரசத்தை பலம்னு சொல்றது. அன்னரசம் நமக்கு வயத்துலத்தானே இருக்கு, அது எங்க இருக்கு, கட்டி பிரதேசத்துல இருக்கு. ஆகையால் அது மனுஷியாளுக்கு பலத்தை கொடுக்கணும். முக்கியமாக வேண்டியது என்ன, சாரீரிகமான பலம். மனுஷியால் எல்லாமே கிழத்தனத்துக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன, நமக்கு உடம்புல சக்தி குறைஞ்சு போயிடுமோ, உட்கார்றதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் இன்னொருத்தருடைய அபேட்சிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அது இல்லாம சரீர பலத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால சுவர்ணாம்ப திவ்யாம்பரை, அம்பரம் வஸ்திரம், திவ்யமான வஸ்திரம், தங்கம் போன்றதான வஸ்திரங்கள், பலத்தை கொடுக்கக்கூடியதான வஸ்திரங்கள், அதோட பதமானாம் அவ்வளத்தான கொணக்கிங்கிணி மேகலா சோபமானாம். அங்கே கிங்கிணி சின்ன சின்னதான சுத்ர கண்டைகள், மணிகள் அங்க இருக்க. அந்த மணிகள் நம்ம சாதாரணமா ஸ்திரீகள் ஒட்டியானம்னு போட்டுப்ப, அதே போலயே அவருக்கும் ஒரு ஆபரணம் இருக்கு. அந்த ஆபரணத்துல சின்ன சின்ன மணிகள் இருக்கு. அந்த மணிகள் என்ன பண்றதுன்னு கொணது சத்தம் பண்றதா. இந்த சத்தம்னா நம்ம மணி அடிக்கிறவர் பூஜை சமயத்துல அப்படி இல்ல, கொஞ்சமா செஞ்சா நமணி மஞ்சீர மண்டித்த ஸ்ரீபதாம்புஜ அப்படின்னு மெல்லமா சத்தம் வரணும். இந்த சத்தத்திலேயே அது எவ்வளவு மெல்லமா இருந்தா அவ்வளவு உடம்புக்கு நல்லது. ஆனா இப்ப என்ன பண்றான், கல்யாண ரிசப்ஷனுக்கு போனேன், கால் திரும்பி வரப்ப கேக்கறதான டவுட். அப்படி இருக்கக்கூடாது, சத்தமானது ரொம்ப மெல்லமா இருக்கணும். அந்த எவ்வளவு மெல்லமா மிருதுவா இருக்கோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. காலம்பர எழுந்ததுமே மெல்லமா சங்கீதத்தை கேட்கணும், ரொம்ப சத்தமாவே கேட்கக்கூடாது. அந்த மெல்லமா கேட்கும் பொழுது நமக்கு என்னாச்சு, அந்த காது வழியாக அந்த மிருதுவான சத்தம் உள்ள போய் நம்ம மனசுக்கு சாந்தியை கொடுக்கறது. அப்படின்னு அதே போலயே இந்த சத்தங்கள்லாம் மணிகளுடைய ஓசை எப்படி இருக்க, ரொம்ப மெல்லமா இருக்கான், அது உடம்புக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும். அனத்தின்கனே மேகலா சோபமானம், மேகலா அரணகை, அதுல தங்கத்தினால பண்ணின அரணகையில சின்ன சின்னதான ஒரு மணிகள் இருக்கு. அதனால பிரகாசிக்கிறார், லசத்ஹேம பட்டேன வித்யோதமானம். அதற்கு மேல லசத் ஹேம பட்டேன ஒட்டியானம் சொன்ன பாத்தீங்களா, அது தங்கத்தினால ஒரு பட்ட பெல்ட், தங்க பெல்ட். லசத் ஹேம பட்டேன வித்யோதமானம் அப்படி பிரகாசிக்க கூடிய கட்டிம்பாவையே ஸ்கந்தசே தீப்யமானம். இந்த கட்டிய விசேஷமாக சொல்றதுக்கு காரணம் என்ன, சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த காரியமும் நம்ம பண்றதா இருந்தா அதுக்கு வேண்டியதான ஒரு சன்னாகம் சித்தமாயிடுது அப்படின்னு சொல்றது. சாதாரணமாகவே ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு என்ன இடுப்ப விரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டே யுத்தத்துக்கு அப்படிங்கிற பத்தியல, சாதாரணமா பார்த்தையில ஏ நம்ம சாதாரணமா என்ன பண்றோம், மேல துண்டு இருந்தா அதை இழுத்து கட்டிட்டு வாங்க கிளம்போம் அப்படிங்கிறடம்னா. அப்ப என்ன, மனுஷனுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது கட்டிப்பிரதேசம், ஆனா எல்லா பலத்தையும் கொடுக்கறது. அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது விரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்ற மாதிரி அந்த கட்டியில இந்த தங்க பெல்ட்டை போட்டு அழகா பிரகாசிட்டு இருக்கார். எதற்காக சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார், லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை காப்பாற்றணும். சர்வதா சித்தா, எப்பொழுதும் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு முழித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னே சொன்ன இல்லையா, சமுத்திரத்துக்கிட்ட ஏன் நிற்கிறார், நீங்க எங்கிட்ட வந்ததுல உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் போகிவிட்டது. எவ்வளவு பெரிய துன்பமா இருந்த போதிலும் என் காலடியில வரும்பொழுது அந்த பெரிய பெரிய அலைகள்லாம் நம்ம காலு கிட்ட வரும்பொழுது எப்படி ஒண்ணுமே இல்லாம போயிடுறதோ, அதே விதமாக உங்க வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் இவைகள்லாம் எதிர்பார்ப்புகளும் நடக்கலே நடக்கலேன்னு நீங்க கவலைப்பட்டுன்றது பகவான் சுப்பிரமணிய சுவாமியை நினைத்த மாத்திரத்தினால அது ஓடி வந்துடும், க்ஷேமமா ஆனந்தமா இருப்பேள். அதை சொல்றதுக்காகத்தான் அப்படி சொல்றேன். அதே போலயே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலோ என்னென்ன கவலைகள் இருந்தாலும் சுப்பிரமணிய சுவாமியை நினைச்சா முருகான்னு சொன்னா போர்மா, அதற்கு உங்களுடைய கட்டங்கள்லாம் எவ்வளவு பிராரத கர்மானால வந்த போதிலும் அதை போக்கிக் கொள்வதற்கு சித்தமா இருக்கார்னு காட்டுறார். அந்த கட்டியில அந்த ஹேமப்பட்டே நவிஜோதமானாம் அதை காமிச்சுட்டு இருக்கார். ஆகையால் சுவர்ணாப திவ்யம்பரை பாசமானாம், தங்கம் போன்றதான, தங்கத்தினால இல்ல தங்கம் போன்றதான ஒரு வஸ்திரம் பச்சை பட்டு கட்டிட்டு இருக்கார். திவ்யம்பரை பாசமானாம் குணக்கிங்கிணே மேகலா சோபமானாம், மெல்லமா சத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான சின்ன சின்ன கிங்கிணிகள் கஜ்ஜிகள் அதோட கூடியதான அந்த மேகலா அரணகையரோட பிரகாசிச்சென்றிருக்கார். லசத் ஹேம பட்டே நவித்யோதமானாம், எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான அந்த தங்க பட்டம் அல்லது ஒட்டியானம் அதோட பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கடிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானம், ஒளித்துக் கொண்டிருக்கக்கூடியதான உங்களுடைய கட்டிப்பிரதேசத்தை நான் நினைக்கிறேன். இப்ப கட்டிப்பிரதேசம் ஆச்சு, இடுப்பாச்சு, அதுக்கு மேல வயர். இந்த வயரானது கொஞ்சம் உள்ள போகணுங்கிறதுக்காகத்தான் இழுத்து பெண்டு கட்டுறது. புருஷாலோ ஸ்திரீகளோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுல மட்டும்தான் வேஷ்டியை இழுத்து கட்டுறது, புடவை இழுத்து கட்டுறது. வெளிநாட்டுல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே தினம் போட்டுறான். அந்த வயத்தை இழுத்து கட்டணும் எனக்கூடியதான ஒரு பண்பாடு இங்கத்தான் இருக்கு. ஏன், அது என்ன விசேஷம் இருக்க, அந்த வயரானது உள்ள போயிருந்தானா சரீரத்துக்கு பலம், அது அப்படியே தொந்தி வெளியில வந்ததே இருந்தா இவனுக்குத்தான் கஷ்டம். சாதாரணமாக விவகாரம் என்ன சொல்றது, வயரானது உள்ள இழுக்கப்படும் அப்பதான் சரீரத்துக்கு பலம், சரீரம் ஸ்தைரியமா இருக்கும். அதனாலதான் வஸ்திரத்தை கட்டணும் பஞ்ச கட்சம் ஆய்வா, அஞ்சு இடத்துல அதை கட்டி இருக்கணும். ஒண்ணு வளர்ந்து போனாலும் மீன் அவரவே படாது, எப்பொழுதும் இருக்கணும் அப்படி. அதே போலயே ஸ்திரீகளுக்கு கட்டும் பொழுது அதை முடி போட்டு கட்டுமா பழைய நாள்ல, இப்ப எப்படி கட்டுறாது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் என்ன. அப்ப விவகாரம் என்ன, அது இழுத்து கட்டணும், அந்த வயரை உள்ள போகும்படி பண்ணணும். அதே இல்ல இந்த துண்டு இருக்கு பதிலா அதையும் எடுத்து இழுத்து கட்டுவா. அதுக்கு காரணம் என்ன, இந்த ஒட்டியானம் முதலிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டதுக்கான உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும், அந்த வயரானது சரிஞ்சு போகப்படாது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதே மாதிரி அந்த வயரானது அது அழகா இருக்குன்னு சொல்றதுக்காக அடுத்ததான ஒரு ஸ்லோகம் சொல்ற, எப்படி புலிந்தேஷ கன்யா கனாபோக துங்கஸ்தனாலிங்கநாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரஹ ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம். ஸ்வபக்த அவனே சர்வதாசானுராகம், தன்னுடைய பக்தாளை காப்பாற்றுவதற்காக அவரட்சணே அவனே காப்பாற்றணும், பக்தாளை காப்பாற்றணுங்கிற அபிப்பிராயத்தில் அவர் சர்வதாசானுராகம், எப்பொழுதும் பிரீத்தியோட இருந்திருக்காராம். என்ன இது உலகத்துல எத்தனை பக்தாள் அவளுக்கு என்னென்ன ப்ராப்ளம், நமக்கு நம்ம ப்ராப்ளமே ஜாஸ்தியா இருக்கு எதுன்னு சொல்றது பாருங்க. எதை நம்ம நினைச்சோமோ இப்படி ஆகணும்னு நினைச்சோமோ அது ஆக மாட்டேங்கிறது. நமக்கு ஆகலேன்னு ஒரு பெரிய கவலை இல்ல, நமக்கு யாரு பிடிக்கலையோ அவளுக்கு ஆறது, அதான் கட்டமா இருக்கு. ரூபம் தேகி ஜெயந்தேகி யசோ தேகி த்விஷோ ஜெகினா, அது இன்னொருத்தருக்கு நமக்கு நம்ம நினைச்சது இன்னொருக்கு கை கொடுத்ததுன்னா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு மனுஷாளுக்கு, அது எல்லோரும் அவசப்படுற. ஆனா அவளுக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும், அவ நினைக்கிறது ஆகணும், அதே போல அவளுக்கு க்ஷேமம் உண்டாகணும். நினைச்ச ஞானத்தினாலேயே க்ஷேமம் உண்டாகும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது முழுமையாக எது நமக்கு நல்லதுங்கிறது கூட நமக்கு தெரியாது. நமக்கு காசு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம், புகழ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நல்லது இல்ல. எது நல்லது, மனசு நிம்மதி இருக்கணும், நிம்மதியா சாந்தமா இருக்கணும், நமக்கு என்ன வேணுமோ அது இருந்தா போறோம். அதிகமாக கொடுத்து அதை காப்பாத்திட்டு அதை ரட்சிச்சுட்டு அதை மற்ற பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போறாளோன்னு கவலை இல்லாம ஒரு மனுஷன் வாழறான் பாருங்க, நிச்சயம் இருக்கு. நமக்கு எப்ப எது வேணுமோ அது நிச்சயமா நமக்கு வரும் ஏறக்கூடியதான கேரண்டியோட ஒரு சௌக்கியமா இருக்கானே, அதுதான் நல்லது மனுஷன். அப்படி வேதங்களும் நம்மள அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்றது. வேதங்கள் எல்லாம் என்ன சொல்றது, நீங்க பிரதிஷ்டையோட இருங்கோ, ஒரு இடத்துல தங்கி நில்லுங்க, ஆபீஸ் போனா எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான்னு ஒரு பயம் இருக்கப்படாது மனுஷனுக்கு. பாருங்க வந்தவாள் ரெண்டு வருஷம் ஆச்சா எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவானோ என்ன ஆகுமோ கொடி தூக்கணுமே இப்படி எல்லாம் பயப்படுறாள் இல்லையா, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றது, நப்த்ரோபே பேர குழந்தைகளா இருக்கணும், பேர குழந்தைகளுக்கு குழந்தை இருக்கணுமா அப்படின்னு இவருக்கு 60-65 வயசு வர்றதுக்குள்ள பேரனுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறார். புத்திரை நத்ருபிஸ்வே மோதா மானோஸ்வே கிரகே, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், அதுலயே இருக்கணும், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போகாம சாஸ்வதமா இருக்கணும். இது பழைய நாள் கான்செப்ட். இப்ப என்னடா பண்றான், காலமே ஜப்பானி சாயங்காலம் ஜெர்மனி இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறான், ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன்னு சொல்றான். சுத்திட்டு வரான், ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் 3 நாள் ஆகும் அதை அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு. இவன் பிளேன்லயே பறந்துட்டே இருந்தா ராத்திரி எல்லாம் தூக்கமே கிடையாது. இப்படித்தானே இருக்கான், அதெல்லாம் பழைய நாள்ல கிடையாது. இதான் பிரதிஷ்டான்னு ஒரு பலத்தை கொடுத்தார். மனுஷனுடைய மனசுக்கு அவளுக்கு துன்பம் இல்லாம அவளுக்கு எப்பொழுதுமே க்ஷேமமா இருக்கணும் எனக்கூடியதான ஒரு வழியில எப்பொழுதும் அனுராகத்தோட இருக்கார், சந்தோஷமா அதை காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்கார். அப்படி ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம். சரி இப்படி இருக்கின்ற தவோரஹ நமஸ்யாம்யஹம், ஹே சுப்பிரமணிய சுவாமியே தங்களுடைய உரசுக்கு மார்புக்கு நமஸ்காரம் பண்றேன். என்ன அந்த மார்புல ஒரு விசேஷம் இருக்கு, புலிந்தேச கன்யா கனாபோக துங்கத்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம். அவ்வளவு சுலபமா இந்த ஸ்லோகங்கள்லாம் மனக்கட்டுக்கு படிக்கணும். ஒரே பதம் போட்ட முதல் ஸ்லோகம் ரெண்டு பாதங்களும் ஒரே. புலிந்தேச கன்யா, புலிந்த தேசத்துக்கு சேர்ந்ததான பெண், அந்த வள்ளிங்கிற ஒரு பெயர், புள்ளிந்தேச கன்யா கனா போக துங்க அப்படிப்பட்டதார் அந்த அம்மாவை ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஸ்தனாலிங்கநாசக்த காஷ்மீரதாகம். ஒரு ஸ்திரீயா இருக்கிறவன் என்ன நடக்க, உடம்புக்கெல்லாம் பூச்சி வேலை பவுடர் ஸ்னோ அது ஏதோ போச்சுட்டு இருக்க. அது என்ன சொன்னார், அது இவர் மார்பல் போய் ஒட்டிட்டு இருக்கு. புலிந்தேச கன்யா கனபோக துங்கத்தனா லிங்கநாசக்த காஷ்மீர ராகம். அந்த அம்மா இச்சா சக்தி. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூணு சக்திகள் உண்டா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த இடத்துல சாதாரணமாக தெய்வத்தை இச்சாசக்தின்னு சொல்லுவா, ஞானசக்தி கிரியாசக்தி நம்ம மனசு பிராணன்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க என்ன, இங்க பகவான் சுப்பிரமணிய சுவாமி ஞானசக்தி. போன வாரமே சொன்னேன் ஞான பழம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அவரை நினைச்சா வரும், நமக்கு எல்லா ஞானமும் வரும், லௌகிகமான எல்லா படிப்பும் வரும், ஆத்தியாத்மிகமான சாஸ்திரமும் வரும். லௌகிகமான படிப்பு வர்றதுக்கே புண்ணியம் இருக்கணும், எல்லோருக்கும் வரதில்ல. சில பேர் சொல்ல வருங்க, எவ்வளவு படிக்க வச்சாலும் படிப்பு ஏறலேன்னு, இதனால தர்மாமீட்டரா வேலை ஏறத்துக்கு வடிவு ஏறலேங்கிற அப்படி எல்லாம் கிடையாது. முயற்சி பண்ணணும், பாக்கியம் இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், தானா படிப்பு வரும். படிப்புக்கு என்ன வேணும், நமக்கு மனசுல கூர்மையான ஒரு எண்ணம் வேணும். அந்த மனசுல ஒருமைப்பாடுங்கிறது எப்படி வரும், பகவத் பக்தி இருந்தா தானா வரும். அது சாதாரணமான ஒரு விவகாரம். அப்படி சாதாரணமான படிப்புகளுக்கே அபராவித்யக்கே இது வேணுமையானால் பராவித்யே பகவான் நினைச்சா அவர்தான். அதனால அவர் ஞானப்பழம்னு பேர், ஞானஸ்வரூபம். எல்லா விதமான ஞானமும், ஆத்தியாத்மிக ஞானமும், வேத ஞானமும், மறைகளுடைய அறிவும், அதோட இல்லாம வேதாந்த ஞானமும் பகவானுடைய அனுகிரகத்தினால வரும். அதனால அவரை சொல்லும் பொழுது அதுக்காகத்தான் அவரை ஞானசக்தின்னு சொல்லிவிட்டேன். அப்ப அவர் எப்ப ஞானசக்தி ஆனாரோ, இந்த வள்ளியம்மாங்கிறவள் இச்சா சக்தியாகவும், தேவயானி அம்மா கிரியா சக்தியாகவும் ஆயிடுச்சு. ஆகையால் நீங்க நினைத்ததான எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறணுமேயானால் வள்ளியே பூஜை பண்ணும். அதே போலயே நம்ம எடுத்துட்டதான செயல், ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்றேன், ஒரு பெரிய ஏதோ ஒரு காரியம் பண்றேன், அது சக்ததாகணும்னா தேவயானி அம்மாவை தியானம் பண்ணணும் இப்படின்னு தந்திரங்கள் சொல்றது. சுப்பிரமணிய ஆகமங்கள், கௌமார ஆகமங்கள் விசேஷமாக சொல்றது. இதை பத்தினதான கதைகள்ல காந்த புராணத்துல விஸ்தாரமா எழுதியிருக்கார் எங்க வியாசாச்சாரியர். அவர் புராணங்கள்ல பத்ம புராணம் ஒண்ணு, காந்த புராணம் ஒண்ணு, அவர் பாட்டுக்கு 100,000 கிரந்தம், 100,000 ஸ்லோகம் எழுதிவிட்டார். விளவிடல அவர் பாட்டுக்கு என்னென்னமோ கண்டங்கள் எல்லாம் எழுதிவிட்டு நிறைய விஷயங்களை எழுதியிருக்கார். மகாபாரதம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு புராணங்களும் நிறைய விஷயங்களோடு சேர்த்து வச்சிருக்கார். அப்படி அந்த இச்சாசக்தியோட கூடியிருக்கக்கூடியதான் அந்த அம்பாள் அப்படின்னா, உங்க இச்சையெல்லாம் நிறைவேறணும், உங்க மனசுல என்னென்ன நினைச்சிட்டு இருக்கோ அது பூர்த்தி ஆகணும். அது பூர்த்தி ஆகிறதுங்க அந்த இச்சாசக்தி சுப்பிரமணிய சுவாமியோட ஞானசக்தியோட ஒன்னா எடுத்தான். நமக்கு ஆசை இருக்கு சார் தகசீல் பண்ண, அதிருஷ்டம் இருக்கு உஞ்சவர்த்தி எடுக்கணும். ஆசை இருந்தா மட்டும் போறாது, அந்த ஆசையானது முடிக்கணும், ஆசையானது நிறைவேறணும். நிறைவேறணும்னு என்ன, ஞானத்தோட சேரணும். ஆசை இருந்தா மட்டும் போறாது, அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு வேண்டியதான அறிவும் நமக்கு வரணும். அதனால இச்சாசக்தியா இருக்கக்கூடியதான வள்ளிங்கிற அம்மா சுப்பிரமணிய சுவாமியோட சேர்ந்தாளாம். அதனால அந்த அம்மா இடத்துல இருக்கக்கூடியதான பூச்செல்லாம் இவருடைய மார்ல வந்து ஒட்டிருந்திருக்கு. அதனால புலிந்தேச கன்யா கனபோக துங்கஸ்தனாலிங்கநாசக்த காஷ்மீர ராகம். காஷ்மீர ராகம், காஷ்மீர தேசத்துலதான் இந்த பூச்சு வேலைகள் இவைகள்லாம் ஜாஸ்தியம். இந்த புருகு இவைகள்லாம் அங்கேதான் கிடைக்குமா, காஷ்மீர தேசத்துல சென்டெல்லாம் அங்க ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அப்படிப்பட்டதான அவைகள் அந்த அம்மா பூஜைன்னு இருக்க. அந்த அம்மா காட்டுல பிறந்தவளோ இல்லையோ அதெல்லாம் தெரியும். என்ன காட்டுல பிறந்தன்னு நம்ம என்ன இந்த டிரைப்ஸ் சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு தெரிஞ்சது நிறைய நமக்கு தெரியாது. இவாள்லாம் டவுன்ல இருக்கிறவாள்லாம் மாடர்னா ஏதோ பூச்சின்னு இருக்கா. இந்த சாதாரணமாக கையில இந்த வில்லம் போட்டு இருக்க சிவப்பாருக்காக பண்ணிட்டு இருக்கால, இப்ப என்ன பண்ணிருக்கா, இப்ப ஏதோ பெயிண்ட் அடிக்கிற போல அடிக்கிறா. பழைய நாள் ஒரு இலை, மருதாணி இலைன்னு, அந்த இலைய அரைச்சு பூச்சுவா, அது என்ன ஆகும், அது வந்து வெறுமன கலரை மட்டும் கொடுக்கல, சரீரத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். புருஷார கூட உள்ளங்கால வெப்பாது. எதுக்குன்னா சரீரத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்குமா, கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்குமா. இது என்ன, அது மானனா ஒரு கெமிக்கலும் அதுல ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து உங்க டிசைன் எல்லாம் பண்ணப்படாது. இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணுக்கு டிசைன் பண்ற பாருங்க, முழங்கை வரைக்கும் அதை வச்சு என்னென்னமோ அந்த கைய அசைய முடியாம ரெண்டு மணி நேரம் வச்சு. இதை விட ஜெயில் வேணுமா, கை எட்டப்படாத காலத்து. ஆனா இவ தூங்குற காலத்தையே தெரியாம வச்சு விடுவா. எவ்வளவு அழகா சௌக்கியமா இருந்த பார்த்தீங்களா, அப்படின்னா காட்டுல இருக்காங்கிறதுனால அவளுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கப்படாது. அதே காட்டுல ராஜாவுடைய பொண்ணா இருந்தா, அதனால பொழிந்தேஜ கன்யா கனாபோக துங்கஸ்தனிங்கநாத காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரா. ஹே தாரகாரே, தாரகனை கொன்னவர். தாரகன் ஒரு பெரிய அசுரன், அவன் மூ உலகத்தையும் நடுங்கும்படி பண்ணிவிட்டான். அப்படிப்பட்டதான அந்த தாரகனை கொன்ன, அவனை கொல்றதுக்காக சூரபத்மன் தாரகன் இப்படிப்பட்டதான அசுரர்கள் அவளை ஜெயிக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான போர்ஸ் போரலையே, 33 கோடி தேவதைகள் போறல. ஏன்னா அவளுக்கு டைரக்ஷன் இல்ல, சக்தி இருக்கு, எப்படி அவளை அட்டாக் பண்ணணும் தெரியலையா. இதற்காக என்ன பண்ணினார், எல்லா தேவதைகளையும் பரமேஸ்வரன் பிரார்த்திக்க பரமேஸ்வரன் நான் உண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு சுப்பிரமணிய உற்பத்தி குமார உற்பத்தி ராமாயணம் போன்ற எல்லா கிரந்தத்திலையும் இருக்கு. குழந்தைகள் அதுல இல்ல பிறக்கலைன்னா சுப்பிரமணிய சுவாமி உற்பத்தி பத்தி கேட்கணும்னு சொல்லலாம். இத கேட்டோமேனா புத்திரோத்பத்தி ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமி பிறந்தார், பிறந்த என்ன பண்ணினார் தெரியுமா, தேவசேனாபதி ஆனார். தேவசேனைக்கே ஆத்துக்காரர்னு ஒரு அர்த்தம், தேவதைகளுடைய சேனை போர்சஸ் அதுக்கு பதி கமாண்டர் இன் சீஃப் போர்ஸ் ஆனார் அப்படின்னு அவர் பண்ணி. அப்ப அவர் தான் இவரை கொன்னாராம். இந்த கொல்றதுக்கு முக்கியமா வேண்டியது என்ன சார், மனசுல உறுதி. மனுஷியாளுக்கு காரியம் சாதிக்கிறதுக்கு சாரீரிக பலம் மட்டும் போறாது, மனசுல உறுதி வேணும். நமக்கு மேலும் மேலும் ஜெயிச்சுண்டே வந்தோம்னா எல்லாம் நல்லதா நமக்கு நடந்துட்டே இருந்தா எல்லாரும் ஓஹோன்னு சொல்லிண்டே இருப்பா. ஆனா ஒரு இடத்துல கொஞ்சம் நட்டம் வந்தாலும் கொஞ்சம் கட்டம் வந்தாலும் மனுஷனுக்கு இருக்கிற சக்தி போயிடும். இவ்வளவு மேல இனிமேல் விடதானோ அப்படின்னு பயந்துபடுவான். அப்பதான் பெரியோர்கள் இருப்பா ஆறுதல் சொல்றதுக்கு. பெரியோர்கள் என்ன சொல்வா, இதுவரை 1000 வருண்டா யாராருக்கோ வந்தது எல்லாம் சரியா போயிடும்பா அப்படின்னு. ஏன்னா மனசுல கவலை வந்தா அந்த கவலையானது என்ன பண்றது, மனசையே சாப்பிடுறது. அது அப்படியே டிப்ரெஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். டிப்ரெஷன்ல வந்த பிறகு கீழேதான் பாப்பான், ஏதாவது மேல முன்னுக்கு வர்றது பார்க்க மாட்டான். ஆகையால் மனுஷனுக்கு தைரியம் சொல்லணும். அந்த தைரியம் சொல்லணுங்கிறது பகவத் பக்தியினாலதான் தைரியம் வரும். ஸ்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வ தகனஹ ஸ்வமேகா நைவாக பிரகடித வராபீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். பயத்திலிருந்து உங்களை நீக்கணும். பயம்னா என்னது, எனக்கோ எனக்கு சேர்ந்தவர்களுக்கோ என்னுடைய உடைமைகளுக்கோ கஷ்டம் வரும், அது என்னை விட்டு போகும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம்னு பேர். பயம்னா என்னது சார், என்னுடைய பிராணம் என்ன விட்டு போயிடுமோ, என்னுடைய சரீரத்துக்கு ஆபத்து வருமோ, என்னுடைய காசுக்கு ஆபத்து வருமோ, என்னுடைய நல்ல பேருக்கு ஆபத்து வருமோ, யார் ஜனங்கள்லாம் என்னை பத்தி தப்பா நினைச்சுடுவாளோ, அல்லது என்னுடைய ஆத்துக்காரி குழந்தைகள் வீடு பசு காரு இவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்துருமோ. ஒண்ணுமில்லை சார், நிறைய பூமி இருந்தது, கவர்மெண்ட் 5 ஏக்கருக்கு மேல அது இருக்கப்படாதுன்னு ஓன் அழுதான் சில பேர். இவ்வாறு இருடாச்சு, இவன் என்ன எடுத்துட்டு போகட்டுமே, உமக்குன்னு கொஞ்சம் இருக்க அது எப்படின்னு. 33-4 ஜெனரேஷனா எங்காத்திலேயே இருக்கு சார், என்ன விட்டு போயிடுமோ. அப்ப என்னை விட்டு எனக்கு வேண்டியது, நான் நினைக்கிறது என்னை விட்டு போகுமோ எனக்கூடியதார எண்ணத்துக்கு பயம்னு பேர். அந்த பயத்தை போக்கக்கூடியது எது, அத பகவானுடைய சரணாரவிந்தம். பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம். உலகத்துக்கு எல்லா எல்லோருக்கும் சரணாகதியை அடைக்கலத்துக்கு போகும் இடமா இருக்கியம்மா, தவகி சரணாவேவனி பண்ணவும்னு சொல்ற மாதிரி பரமேஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமி அவர் என்ன, சர்வதா ஸ்வபக்தாவனே, பக்தாளை காப்பாத்துறதுல அனுராகத்தோட இருக்கார். அப்படிப்பட்டதான அவரை அந்த தாரக்கனை கொல்றதுக்கு மனுஷனுக்கு என்ன வேணும், உறுதி வேணும். என்ன ஆனாலும் சரி அவரை கொண்டுத்தான் ஆவேன் அப்படின்னு ஒரு வரணும். ஒரு நாள் யுத்தத்துல தோத்து போனாலும் அடுத்த நாள் நம்ம ஜெயிப்போம் எனக்கூடியதான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். இதுல தான் சுப்பிரமணிய சுவாமி தரா நம்ம எந்தெந்த தெய்வம்ங்கிறதே மற்ற தெய்வங்களை விட இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன விசேஷம், மனசுக்கு ஒரு உறுதி ஒரு தைரியம், எந்த கட்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் எனக்கூடியதான எண்ணம் அதை கொடுக்கறாராம். அதனால நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரஹ ஸ்வபக்தாவனே சர்வதா சருராகம். இந்த காட்டுல பிறந்தவள்னு சொன்னேன் பார்த்தேன, நம்ம சாதாரணமா காட்டுல பிறந்தா ஏதோ ஒண்ணுமே தெரியாத அன்சிவிலைஸ்டா இருப்பா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நமக்கு சாதாரணமாக ஒரு எண்ணம் உண்டு. அது இல்லேன்னு சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், நல்ல தர்மமாக பரிபாலனம் பண்ணிக்கொண்டே இருந்தார், தர்மமான வழியிலேயே இருந்தார் இவர். அவர் சாதாரணமாக ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுக்காக போனார். வேட்டையாடுவதுங்கிறது அது தர்மத்துக்காகத்தான். ஏன்னா சில மிருகங்கள்லாம் இருக்க பார்த்தல, புலி சிம்மம் கரடி இவைகள்லாம் சில சமயத்துல ஆசிரமங்களுக்கு வந்துடும், முனிவர்கள் இருக்கக்கூடியதான ஆசிரமத்துக்கு வந்துடும். அவைகளை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறதுக்காகத்தான் மறுபடியும் உள்காட்டுக்கு அவைகள் போகணும். வனசிம்மன் நியாயம்னு சொல்வார். சிம்மம் காட்டுல இருக்கிறதுனால காட்டுக்கு கௌரவம், இல்லைன்னா ஒவ்வொரு மரமா அடிச்சுன்னு வந்துடுவான், ஒரு நாளைக்கு காடே இல்லாம போயிடும். காடை காப்பாத்தது உள்ள இருக்கிற சிம்மம். சிம்மம் இருக்குன்னு பயந்துதான் யாரும் காடுக்குள்ள போக மாட்டான். அந்த சிம்மம் இருக்கிறதுனால காடுக்கு சேஃப்டி, ஏன்னா சிம்மம் இருக்கிறதுனால யாரும் போயிட மாட்டேன், காடு வளரும். அதுல காடு இருக்கிறதுனால சிம்மத்துக்கு ஒரு தைரியம், ஏன்னா ஜனங்கள்லாம் உள்ள வரமாட்டார். சோ பரஸ்பரம் உத்தரவுத்தர சகாயம் பண்ணிட்டு இருக்காது, வனசிம்ம நியாயம்னு பேர். அதே மாதிரி இந்த காடுக்குள்ள ஏன் போய் வேட்டையாடணும், தெரியாம சில சிம்மங்களோ புலிகளோ வந்து மனுஷியால் மீது விழுந்துடும், அப்பொழுது அதுக்கு சுவை கண்டமேயானால் மனுஷியனுடைய ரத்தத்தினுடைய சுவை காணுமேயானால் இனிமேல வந்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் வேட்டைக்குன்னு போவான். அது வந்ததுமே அந்தந்த மிருகங்கள் எல்லாம் பயந்து உள்ளேயே போயிடும். அப்ப ஆசிரமத்தில் இருக்கக்கூடியதான முனிவர்களுக்கு க்ஷேமம் ஏற்படும், சௌக்கியமா இருப்பா. இதுக்காகத்தான் போறது. இப்படி வேட்டாட போயிட்டே இருந்த ராஜா என்ன பண்ணினார், அவர் ஒரு பானத்தை போட்டார். போட்ட பானமானது முள்ளம்பன்றி மேல போடணும்னு போட்டார், அது ஓடி போயிடுத்து. ஆனா அது தவறி ஒரு முனிவரை கொண்டு, அப்ப அவர் பார்த்தார், ஆஹாஹா தப்பான காரியம் நடந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுண்டு இந்த ராஜா கவலைப்பட்டுட்டே இருக்கார். கொஞ்ச நாளைக்கு அவருக்கு உடம்பு சரியா இல்ல, புத்தி பேதலிச்சு போயிடுத்து, இப்படி ஆயிடுச்சு. என்னடா இது, பிரம்மஹத்யா பாதகம், ஒரு பெரிய சிவனடியார் அவரை கொண்டுட்டா தப்பு இல்லையா, சரி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுண்டு அவர் யாரோ சொன்னா மந்திரிகள் சொன்னா சரி போவோம் அப்படின்ட்டு கங்கை கரையில ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறார். அங்க போய் அவரை கேட்டோமையானால் அவருக்கு எல்லாமும் க்ஷேமம் நடக்கும் அப்படின்னு. இந்த ராஜாவுக்கு முச்சுக்குந்தன்னு பேர். இவர் போறார், போயிட்டு அந்த ஆசிரமத்துல அங்கே போறார். போய் ராஜா அங்க இருக்கிறவரை கேட்கிறார், முனிவர் இல்லை இப்ப, அவர் வேற எங்கயோ போயிருக்கார், நான் அவருடைய பிள்ளைன்னு சொன்ன ஒரு சின்ன குழந்தை, ஒரு 15-20 வயசுல இருக்கக்கூடியவன். அவர் சொன்னார், அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கன்னு கேட்கிறார். அது ஆசிரமத்துக்கு வந்த ராஜாவுக்கு வேண்டியதான உழிந்ததான எல்லா மரியாதைகளையும் அவருக்கு பண்ணி அதற்கு என்ன வேணும்னு சொல்ற கேட்கிறார். கேட்கும் பொழுது இவர் சொல்ற, இது போல தப்பிதம் நடந்து போயிடுத்து, தப்பு பண்ணிவிட்டேன், ராஜா தப்பு பண்ணிய நிலையானால் ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், அதே தப்பு பண்ணியதான ராஜா ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணப்படாது, அதே போல ராஜா பதவியிலையும் இருக்கப்படாது. தப்பு பண்ணியாச்சுன்னா இனிமேல அந்த பதவியில் இருக்கிறதுக்கு அர்ஹதை இல்லாம போயிடுத்து, அதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பிராயச்சித்தம் தெரியாதே, சமப்பட்டு இருக்கேனே அப்படின்னு அந்த குழந்தை பார்த்து. அப்படியா, ஆமா இதுக்கு வந்து முனிவர் தான் வேணுமா, நான் சொன்னா போறாதான்னு இவர் பார்த்த. சரி யார் சொன்னா என்ன, நான் பிராயச்சித்தம் பண்ணணும், அவ்வளவுதான், தப்பான காரியம் நடந்து போயிடுத்து அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுங்க, கங்கை பக்கத்துல இருக்க போய் குளிங்க, மனசார முருகனும் மூணு தரம் நாம அவரை சொல்லி உறக்க சொல்லி நமஸ்காரம் பண்ணி எழுந்துங்க, சரியா போயிடும் அப்படின்னு தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு அப்படி பண்ணின. அவருக்கு பக்தியோட என ராஜா நிஜமாகவே பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவர் மூணு தரம் சுப்பிரமணிய சுவாமி என்ன மந்திரத்தை சொன்னார், முருகனுடைய நாமக்களை சொன்னார், ஸ்நானம் பண்ணினார், எல்லாமும் அச்சு வழியில வந்தார். அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, அந்த பாபம் போச்சுன்னு ஒரு தைரியம் வந்தது. அவர் பாட்டுக்கு போனார், எல்லாத்தையும் போயிட்டார், ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் ஆன பிறகு அப்பா வரார் ஆசிரமத்துக்கு. ஆசிரமத்துக்கு வந்ததுமே கேட்டா என்ன நடந்தது என்னன்னு சொன்னார். ஒரு நாளைக்கு ராஜா வந்திருக்கார் நம்ம ஆசிரமத்துக்கு சொன்னா பையன். இவ என்னன்னா ஆசிரமத்துக்கு வந்தார், அவருக்கு நல்ல மரியாதை எல்லாம் பண்ணி அனுச்சுங்கிற ஒரு எண்ணம் அப்பாக்கு தெரியுமோ இல்லையோ, ஆசிரமத்துக்கு ஆயிட்டோம் இல்லையோ. சோ நடந்த விஷயத்துல சொன்னார், அப்பா தன்னை அப்ரிசியேட் பண்ணுவார் என கூடியதான எண்ணத்துல விசேடமா விஸ்தாரமா சொன்னார். அப்பா எல்லாத்தையும் கேட்ட ரொம்ப சந்தோஷம், ராஜாவுக்கு தகுந்த மரியாதை பண்ணினேன், நமக்கு நம்ம பண்ண வேண்டியதான கடமை பண்ணினேன், ரொம்ப சந்தோஷம் இல்லன்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் அவர் ஏன் வந்தார் அப்படின்னு, அவர் யாரோ கொண்டு விட்டாரா சிவனடியார, அதனால பாபம் வந்தது, இந்த பாபத்தை போக்கி போட்டது உபாயம் என்னன்னு கேட்டார். சரி நீ என்ன சொன்ன, இது போல நான் பிரம்மண்ய நாமாவ மூணு தரம் சொல்லணும், கங்கையில ஸ்நானம் பண்ணி வடக்கு திக்கா நின்று மனசுல பகவான நினைச்சுண்டு அதுக்கு பிறகு பிரம்மனுடைய அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய நாமாவ மூணு தரம் மனசுருக சொல்லி மறுபடியும் குளிச்சு வெளியில வரணும்னு சொன்னேன். இது சொன்னதுமே அவருடைய கண்ணு சிவந்து போயிடுது. முனிவருக்கு என்ன காரியம் பண்ணினாய், நீ நிஜமா உனக்கு பக்தி உண்டா மார்க்கம் உண்டா, இவ்வளவு மறைகள்லாம் தினமும் சொல்லிட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது உடம்புல ஒரு சக்தி இருக்கா, எதை புரிஞ்சுட்டு இருக்கியா, நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்ப அவர் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான், என்ன சுவாமி இப்படி சொல்றேன், நான் என்ன தப்பு பண்ணினேன்னா நல்லதானே சொன்னேன், அது பிராய்ச்சித்தம் போராதுங்கிறீனா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா, எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் அவ்வளவுதானே பிள்ளை குவிச்சுக்கலாமா. அவர் சொன்னார், நீ ரொம்ப தப்பான காரியம் பண்ணிட்டாய், ஏ சுப்பிரமணிய சுவாமியனுடைய நாமாவ ஒரு நாமா சொன்னா போகாத பாபம் கிடையாது, எல்லா பாபமும் ஒரு நாமாவுக்கே போயிடுமே, நீ மூணு தரம் சொன்னியேன்னார். ஏன்னா மூணு தரம் சொன்னே அவரும் பண்ணிவிட்டார், அது தப்பா எனக்கு படலையே. அவர் என்ன தப்பா படலைங்கிறார், ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்திருக்கு, வியாதி போறதுக்கு ஒரு மாத்திரை போறோம், நீ மூணு மாத்திரை கொடுத்தா என்ன ஆகும், இந்த வியாதி இல்லப்பா பரலோகத்துக்கே போடுவார், ஓவர் டோஸ் கொடுத்தா என்ன அர்த்தம். அந்த நாமாவுக்கு எவ்வளவு மதிப்பு, அந்த நாமாமக்காரம் இல்லையாது, நீ பண்ணின காரியம் ரொம்ப தப்பப்பா, அதனால என்ன நீ ஒரு வேடமா பறக்கட்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். அப்ப ஏன்னா இவர் பண்ணின மாதிரியே அவர் நிஜமாகவே எப்படி சொல்லியிருக்கோ அப்படி மனமுருகி அவர் பண்ணிருக்க. சோ நீங்க சொன்னது அதிகமாக சொல்லிவிட்டாய், ஒரு பக்தனுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக வேலை செய்ய சொன்ன தப்பல்லவா, அது ஞானத்துக்கு உபயோகப்படலாம், ஆனா இந்த பிராயச்சித்தத்துக்கு அது பண்ண தப்பு, ஆய நீ வேட குலத்துல பிறக்கணும்னு மறுபடியும் காலில் விழற. என்ன இப்படி என்ன கழிச்சு விட்டேல, ஒரு உயர்ந்ததான குலத்துல பிறந்து நான் மறைகள்லாம் வந்து உங்க போன்றதான ஒரு பெரியவரை தனியும் வாசிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், லோகத்துல தர்மசாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சிருக்கேன், என்ன போய் ஒரு வேடனா பிறக்கணும்னு சொல்றேல, இது ரொம்ப தப்பு கஷ்டமா இருக்கே அப்படின்னு. பயப்படாதே, மகான்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் அவளுக்கு துன்பம் வந்தாலும் அது நல்லதாக முடியும். என்ன பண்ண போறாய் நீ வந்து அந்த பகவானுடைய நாமாவாகவே நீ உனக்கு வரப்போறது அந்த ஜென்மாவில, பிறகு நீ என்ன பண்ண உனக்கு மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் கிடைக்க போறது, அப்பொழுது உனக்கு அவரோட வெகு நாள்கள் இருந்து மறுபடியும் நீ மோட்சத்தையே கௌமார லோகத்துக்கே போக போறாய் நீ அப்படின்னு அனுகிரகம் பண்றேன்னு அனுகிரகம் பண்ணின. அந்த வேடந்தான் அடுத்ததாக குகனாக பிறந்த, ராமாயணத்துல குகன் வரல் பார்த்தேடா யாரு இந்த போச்சுக்கொண்ட, குகனாக பிறந்தார், ராமனோட சக்கியம் ரொம்ப நாளுக்கு சக்கியமா இருந்து இருந்து அவரோட ராமனையே நினைச்சு கடைசியில் அவர் வைகுண்ட லோகத்துக்கு போகலையா, பாருங்க ராமாயணத்தை சுப்பிரமணிய லோகத்துக்கு போயிருக்கார், விவகாரம் என்னன்னா பிரம்மண்ய பக்தர். இப்படி அந்த அளவுக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் ஏதோ காட்டுல இருந்தாருங்கிறதுக்காக அவருக்கு கற்பா சொல்லப்படாது. ஆகையால் நமஸ்யாம்யம் தாரகாரே தவோர ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம், தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு எப்பொழுதும் அனுராகத்தோட சித்தமாக இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம். விதௌ க்ளுப்த தண்டான் ஸ்வலீலா திருதண்டான் நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டான் ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ராண சவுண்டான் சதாதே பிரதண்டான் ஸ்ரயே பாஹு தண்டான். அடுத்ததாக மெல்ல மெல்லமா காலாச்சு, கட்டி பிரதேசமாச்சு, அதுக்கு மேல வயரும் மார்பும் ஆச்சு, அதற்கு மேல இப்பொழுது கைகள். பகவானுடைய கைகள் என்ன? பன்னெண்டு கைகள், பிஷட் புஜ, பன்னிரு கரங்கள். பகவானுக்கு பன்னெண்டு கைகள். சாதாரணமாக தெய்வதைகளுக்கெல்லாம் நாலு கைன்னு சொல்லுவோம், சில தேவதைகளுக்கு ரெண்டு கை தான் மனுஷியால் மாதிரி, சில தேவதைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அக்னி பகவானுக்கு ஏழு கை, அது என்ன சார் ஈவனா இல்லையன்னு, அதுக்கு நான் என்ன பண்றது, ஒரு பக்கத்துல மூணு ஒரு பக்கத்துல நாலு அவருக்கு இருக்கட்டும். ஆனா எங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு பன்னெண்டு கைகள். இது என்ன பண்றோம், விதௌ க்ளுப்த தண்டான். பிரம்மதேவருக்கு என்ன க்ளுப்த தண்டான்னு, அவருக்கு தண்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்? அர்த்தம் தெரியாம வேதங்களை ஓதிக்கொண்டிருந்த. யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா, எப்பொழுது யாரு வேதம் சொல்றதா இருந்தாலும் முதல்ல ஓம்னு சொல்லணும். ருச்சோ அச்சரே பரமே வியோ மன்யஸ்மின் தேவாதி விஸ்வே நிஷேது, எல்லா தேவதைகளும் அந்த ஓங்காரத்துக்குள்ள பூந்துட்டு இருக்கதா. அப்படிப்பட்டதான அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு யார் ஓதுவானோ அவனுக்கு சகலம் பத்ரமஸ்னுதே, எல்லா க்ஷேமமும் உண்டாகும். அப்படி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அறியாமல் வெறும்னு ஓதிக்கொண்டிருந்தாரையானால் கிமிருச்சாக்கரிஷ்யதி, அது வெறும் சொல்லுத்தான், ஒரு சத்தம் தான், அது முழுமையான ஒரு பிரயோஜனத்தை கொடுக்காதப்பா அப்படின்னு வேதங்கள் சொல்றத அப்படி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மதேவருக்கு அர்த்தத்தை புரிய வச்சார். என்ன, நாம் எந்த செயல் பண்ணிட்டு இருந்த போதிலும் அந்த செயலை வந்து ஒழுங்கா பண்ணணும், இதுதான் நம்ம நாட்டு விவகாரம். வெளிநாட்டில எல்லாம் போனா இந்தியன் பீப்புள் நிறைய அவனுக்கு உத்தியோகத்துல பெரிய உத்தியோகம் கொடுக்கறானே, எதுக்கு சார்? இவ்வாடத்துல ஒரு ஸ்ரத்த இருக்கு. நாம் யார் இடத்துல கை நிட்டு சம்பளம் வாங்குறோமோ அவ இடத்துல ஒழுங்கா வேலை செய்யணும், அவ கொடுத்த வேலையை பண்ணணுங்கிறது இந்தூர் ஜனங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். அம்மா அப்பாவோட வசதியா மேனேஜர் இருந்து எழுந்து நிக்கிறான், அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் பண்றதில்ல, விவகாரம் என்னடா. அந்த ஸ்ரத்தைன்னு இருக்கிறதுன்னு வேர்ல்ட்ல எல்லோருமே ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க பாரத தேசத்துல. அது காரணம் என்ன? இவா இது இல்ல, நம்ம நாட்டு பண்பாடு, நம்ம கல்ச்சர், நம்ம வளர்த்ததான முறை, குழந்தைகளை வளர்த்ததான முறை முதல்ல இருந்தே ஒழுங்கா இருக்கணும், பொய் பேசப்படாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை சொல்றோம். எல்கேஜியில எவ்வளவு பெரிய புஸ்தகம் தெரியுமோ, நான் கழுத கூட சுமக்க அவ்வளவு புஸ்தகத்தை கொடுத்து அனுப்புறோம். இது இங்க குருகுலத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் பக்கம் நொற்று பண்ணுட்டோம் பாட்டு பண்ணினோமே, என்னடா அவ பண்ற காலத்துல எதுக்கு ஒரு பிரயோஜனமும் தெரியாம நொற்று பண்ணினோம் வேதங்களை, அன்னைக்கு ஒண்ணுமே தெரிய, அது தினந்தோறும் ஒரு மணி நேரம் அதை சொல்லலைன்னா அடிப்ப அப்படின்னு கத்துண்டவரு ஒரு 40-50 வயசு. ஓஹோ இவ்வளவு பொக்கேஷமான இப்பதான் தெரியுது. நம்ம எப்படி சொல்லுங்க, அந்த ட்ரைனிங் எது வந்தாலும் ஒழுங்கா பண்ணணும், எது வந்தாலும் புரிந்து கொண்டு பண்ணணும் அப்படிங்கறது இந்த நாட்டுல. சாதாரணமா சமையல் கத்துக் கொடுக்கிற அம்மா கூட என்ன பண்ணுவா, அதிகமாக கடுக்கு போடாத, வெந்தி எத்த போடணும், இல்ல தாளிச்சு போட்டப்ப வெந்தி எதுக்கு, அது உடம்புக்கு நல்லது போடு, கறிவேப்பில என்ன அது வாசனைக்கு தான், அது சாப்பிட மாட்டான், ஆனா எடுத்து போட்டுருவா, அதனால உபயோகம் இல்லாத மனுஷால கறிவேப்பிலன்னு சொல்றது அப்படின்னு பண்றமா இல்லையா. இது எல்லாமே அம்மா பாடம் சொல்லி கொடுக்கப்ப, சமையல் சொல்லி கொடுக்கறப்பவே சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தான் பண்ணுவா. அதே மாதிரி தப்பிதமான தெரியாமலேயே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மதேவனுக்கு ஓங்கார அர்த்தத்தை எடுத்து சொன்னாராம். விதௌ க்ளுப்த தண்டான் விதுன பிரம்மான் அர்த்தம், விதௌ க்ளுப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான்னு தன்னுடைய லீலைகள் கவலை இல்லாமல் அவர் என்ன, அத்தனை ஆண்டங்களும் 17-14 பவுனங்கள் சேர்ந்தா ஒரு பிரம்மாண்டம், இது போல 1000 பிரம்மாண்டங்கள், அத்தனை ஆண்டங்களும் தான் காப்பாத்தின்னு இருக்காராம். எதுக்கு தேவசேனா அதிகாரம் அவளுக்கெல்லாம் இது பண்ணி இனிமேல ஒரு அறக்கரும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்காரா. சோ சுப்பிரமணிய சுவாமிய மனசுல நினைச்சுடையனா உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணமும் வராம அவர் காப்பாத்துவார். அதுக்கு ஒரு ஜுவாலாமாலினி எல்லா பக்கத்துலயும் ஃபயர் வால தயார் பண்ணி கம்ப்யூட்டர்ல வைரஸ் வராம இருக்கிறதுக்கு ஆன்டி வைரஸ் ஒண்ணு போடுறது பாத்தீரா. அது ஏதாவது வந்ததுன்னா தடுத்து வெளியில் நின்னு தள்ளிவிடுமா, அங்கேயே நிக்க வைக்குமா, அவன் ஏதோ பொம்மை போடுறான்னு வச்சுங்களேன் முழுக்க. அது மாதிரி உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணமும் வராம காப்பாற்று வரலா திரத்தாண்டாது. அவருடைய பக்தர்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு கெட்ட எண்ணமும் வரப்படாத, அவ எப்பொழுதும் சுத்தமாக பாவனமா இருக்கணும் அப்படி நிரஸ்தே பசுண்டானு. எப்படி விளையாடுறாரா சுப்பிரமணிய சுவாமி. கைலாசத்துக்கு ஒரு நாள் போயிருக்கா தேவதைகள்லாம் இந்திராதிகள்லாம் விளையாடிட்டு இருக்காரா, எப்படி யானை ஓடி வந்துட்டு இருக்க, ஓடி நமக்கு உத்த வரக்கூடியதான யானை அதனுடைய துதிக்கை அப்படி புடிச்சுட்டா அசையிடம் பண்ணிட்டு, அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாருங்க. யானை ஓடுறது ஓடி இவன் ஓடி போயிட்டான் முழுக்க, என்ன அது முதிச்சுடுத்துனா நமக்கு என்ன தெரியும், யானைக்கு நம்மளை பத்தி தெரியாது, நல்லா வேலை பண்ணிட்டு தான் அது அதுக்கு என்ன தெரியும், ஒரு முதி முதிச்சுன்னா என்ன பண்றது, இவன மரத்துக்கு வேலை ஏறி நிக்கிறான். ஆனா விவகாரம் என்ன, சுப்பிரமணிய சுவாமி பேசாரா என்ன பாண்ணார் வந்துட்டே இருக்கும் அதனுடைய துதிக்கை பிடிச்சு அப்படி நிக்க வச்சார் நின்று போயிடுதுன்னு. வயசான் நன்மை யானை மதித்த யானையெல்லாம் இப்படி பண்ணேன், சலீலா நிரஸ்தே பசுண்டானு, இபம்னா யானை நிரஸ்த இபசுண்டானு, அந்த யானையுடைய துதிக்கை பிடிச்சு அதை நிறுத்தி வச்சு விட்டார். அதோ அவ்வளவு சரீர பலம் இருக்கு. த்விஷத்கால தண்டானு, த்விஷத்து சத்ருக்கள் நமக்கு யாரு கற்காளோ அவளுடைய காலத்தை தண்டிக்கிறார். அவளுக்கெல்லாம் யமதர்மராஜா மாதிரி தண்டிக்கிறார். தப்பான வழியில போனவள நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வரார். இல்ல நான் தப்பான வழியில தான் இருப்பேன்னு அவருக்கு வழியை காட்டுற. அப்படி நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டானு ஹத இந்திரஹரிஷண்டானு, ஹத இந்திரஹரிஷண்டான் இந்திரனுடைய சத்ருக்கள், இந்திரனுக்குன்னு தனி சத்துருக்கள் தேவதைகளுடைய சத்துருக்கள், அந்த தேவதைகளுடைய சத்துருக்களை எல்லாரையும் கொன்னவர். ராட்சசாலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு தாரகாசரனோ அல்லது மற்றவர்களோ பார்த்தலையானால் அவ எந்த அளவுக்கு பலம் வந்திருக்கா, அவளும் சாதாரணம் இல்ல, அவளும் ரொம்ப தபஸ்து பண்ணினவாட்டான், தபஸ்து பண்ணி நிறைய சக்தியை அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த வண்டதான சக்தியை கெட்ட வழியில உபயோகிச்சிருந்தார். கெட்ட வழி என்ன, மனுஷனுக்கு புலன்களை திருப்திப்படுத்துறதுங்கிறது. நாம் எப்பொழுதும் வாழும் பொழுது மற்றோர்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்வதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாமே எனக்கே வேணும், நல்ல பொருளெல்லாம் நான் தான் வச்சுக்கணும், இன்னொருத்தருக்கு வரப்படாது, இனிமையான பதார்த்தங்கள்லாம் எனக்கு தான் வரணும், மற்றவர்களுக்கு வரப்படாது அப்படின்னு நினைக்கிற பார்த்தேன். அதனால்தான் அவளுக்கு அசுரான்னு பேர். அசூர்னா புலன் அர்த்தம், அசுஷு ரமந்தே இது அசுரா, புலன்களிலேயே எப்பொழுதும் திருப்தி அடைகிறார்கள். புலன்கள்னால வரக்கூடியதான திருப்தி எல்லாம் வெளியில இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள், சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம், இது விட வெளியில இருக்க நல்ல வாசனை நல்ல சொல்லு நல்ல உருவம் இவைகள்லாம் வெளியில இருக்க அதுலேயே நாட்டம் கொண்டிருக்கார். ஆனா இந்த வெளியில இருக்கக்கூடியதான பொருளை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஆன்மா உள்ள இருக்க அதை தெரிஞ்சுக்கல. ஆகையால் வெளியில இருக்கிற பொருளை பார்க்கறது மட்டும் தப்பு இல்ல, அதை பார்க்கறதுனால நமக்கு உள்ள பார்க்க வேண்டியதான தத்துவத்தை பார்க்காமல் நம்ம காலமானது வீணாருது. அதுல என்ன பண்ணிவிட்டா இந்த அசுரெல்லாம் எனக்குத்தான் எல்லாம் வேணும், உலகத்தில் இருக்கிற தங்கமெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சான் கிரண்யகசிபு. கிரண்யாட்சம் எல்லா போகங்களும் எனக்குத்தான் வேணும், வேற யாருக்கும் போகமே வரப்படாதுன்னு நினைச்சான் ஹிரண்ய கசிபு. கசிபுன்னா மெத்த, படுத்துக்கிற மெத்தையெல்லாம் தங்கமாக இருக்கணும்னு நினைச்சான். எல்லா தங்கமும் எங்காத்திலேயே இருக்கணும் நினைச்சா ஹிரண்யாட்சன் அண்ணன் தம்பிகள். இப்படி அவ ரெண்டு பேரையும் கொல்ல வேண்டியதான ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டதுன்னு இப்படி அதிகமான ஆசை பேராசை. இதுக்கு காரணம்னா உள்நோக்கி பார்க்க தெரியல, அந்த உள்நோக்கி பார்க்கக்கூடியதான அறிவு நமக்கு வரணும். அது வராத பரியந்தம் நம்ம வெளியிலேயே சுத்தி கொண்டிருக்கோம். அந்த வெளியில சுத்தி கொண்டிருக்கக்கூடியதை நிறுத்துறவர் எங்க சுப்பிரமணிய சுவாமி. ஆகையால் யதேந்திரரிஷண்டான் ஜகத்ரான சவுண்டான்னு இந்த உலகங்களை காப்பாத்தறதுல சித்தமாக இருக்கான். அது உலகத்துல உலகத்தை காப்பாற்றும் இருக்கக்கூடியதான பிராணிகளை எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு தகுந்ததான சாமர்த்தியத்தை உடைந்து இருக்கார் பரமாத்மா. ஆகையால் ஜகத்ராண கவுண்டான் சதா தே பிரகண்டான்னு எப்பொழுதுமே பிரகண்டம். பிரகண்டம்னா குவிக் டு ஆக்ட், கைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம சரீரத்துல எல்லாத்த விட வேகமா செயல் பண்ணக்கூடியதான ஒரு சாதனம் கை. அதனால எந்த வேலை செய்தாலும் கையால செய்யணும். கைக்கு ஏதாவது தகராறு இருந்தா ரொம்ப கஷ்டம், கைய தூக்க முடியல, கைய பின்னால தூக்க முடியல, இப்படி எல்லாம் ரொம்ப சிரமப்படுறா பார்த்தேல. அப்படி கால முட்டு வலி வருது, நடக்க முடியல, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், முட்டு வலி வந்துருந்தா அவளுக்கு சில சமயத்துல நல்லா இருக்கு, ஏன்னா உட்கார்ந்துட்டு என்னால நாக்க முடியல, டிவி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் என்ன ஒரு வேலையை செய்யலன்னா நடந்த முடியலையே என்னால, இப்படி நடக்காம வேலை செய்யாம இருந்து இருந்து என்னாச்சு, அந்த கால் இன்னும் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. வலி வந்ததுன்னா அதுக்கு ஏதோ வலியை போக்குறதுக்கு சாதனம் தடவி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வழக்கம் இருக்கலாம். அது இல்லாம அதுக்கு வெறும்னு போட்டா சொல்ல இருக்கிற வேலையை நின்றுபடும். ஆனா கைகள் என்ன, எப்பொழுதும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், மேல தூக்கி கீழே வச்சு அதை பண்ணி பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையோ. அதுபோல எல்லாத்தையும் நன்றாக வேலை செய்யக்கூடியதான சாதனங்கள்ல கைகள் வந்து ரொம்ப வசதி. அப்படிப்பட்டதான கைகள் பிரசண்டானு எந்த காரியமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு இருக்கு. சதாதே பிரசண்டான் ஸ்ரயே பாகுதண்டான்னு தண்டம் போன்ற இருக்கக்கூடியதான அந்த கைகளை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு மார்பாச்ச. அதுக்கு மேல கைகள் வரைக்கும் வந்தாச்சு. கிவி தௌக்லுப்த தண்டான் நிரஸ்தேபுண்டான் ஜகத்ராணசவுண்டான் சதாதே பிரகண்டான் ஸ்ரஹே பாஹுதண்டான். அது வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் சதா சாரதா ஷண்முருகங்கா யதாஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்தித அத்யந்தமந்தாத் சதா பூர்ணபிம்பாஹ கலங்கைச்சஹீனாஹ தாத்மன்முகானாம் புருவே ஸ்கந்த சாமியம். ஏ சுப்பிரமணிய சுவாமியே, உங்களுடைய முகத்துக்கு உங்களுடைய முகம் என்ன அழகா இருக்கு அப்படிங்கறதுக்கு உலகத்துல உபமானம் இருக்கான்னு தேடுகிறேன். கடக்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அழகுக்கு இருப்பிடம். அழகுன்னு சொன்னாலோ குழந்தைன்னு சொன்னாலோ நம்ம மத்தத்துல ரெண்டு பேர் தான், எது சுப்பிரமணிய சுவாமி ஒண்ணு, கிருஷ்ண பரமாத்மா ஒண்ணு, அவ்வளவுதான் குமாரம்னு சொல்றது. குச்சிட்ட மாறகா மன்மதனை தோக்கடித்தவர்கள். குமாரன் குமாரன் நம்ம குழந்தாயின் அர்த்தம் சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல குமார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? குச்சிட்ட மாறகா, உலகத்திலேயே மிக அழகுன்னு யார கருதுகிறோமோ அவளை தோக்க வைத்தவர் சுப்பிரமணிய சுவாமி. அவ்வளவு அழகா கிருஷ்ண பரமாத்மனுடைய அழகா சொல்ல வேண்டிய, அதான் இவ ரெண்டு பேருக்கும் குமாரன்னு பேர். அப்படிப்பட்டதான அந்த குமாரிலேயே பாலகுமாரன் இதுவரை விவகாரம், குமாரன் சொல்லல, பாலகுமாரன் சொல்றது விவகாரம். பால சுப்பிரமணியம் பேர் வச்சுட்டு இருக்கோம். சுப்பிரமணியம் போதோ குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமி. ஏன்னா அழகு ரொம்ப ஜாஸ்தி. குழந்தைகளுடைய அழகு வேற, யவனத்தில் அழகு வேற. யவனத்தில் இருக்கக்கூடியதான அழகு இருக்க பார்த்தல, அத மற்றவர்களை அதை மோகிக்கும்படியானதான அழகு, அது சாஸ்வதம் இல்ல. குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியதான அழகு எப்பொழுதுமே அந்த மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் குழந்தைகளா இருக்கிறப்ப போட்டோ எடுத்துட்டு அப்பப்ப பாக்கிறோம் பாத்தீங்களா, உங்க கல்யாண போட்டோல பாக்குறேடா தள்ளிடுறேன் வேகமா. அதே குழந்தையா இருந்தேன்னா ஒரு அஞ்சு நிமிடம் உறுதி உறுதி நான் எவ்வளவு அழகா இருந்தேன் அப்ப, நீங்க சொல்றப்பே தெரியுது இப்ப என்னன்னு. நான் தெரியாம சொல்ல வேண்டியது இல்ல, அப்ப என்ன அழகா இருந்தேன் தெரியுமா நான் அப்படிங்கிறட. அப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய முகமானது அதற்கு உபமானம் சொல்ல முடியல. ஆனா உபமானம் சொல்ல முடியலன்னு எப்படி எடுத்து சொல்றது? சொன்னா தானே புரியும். சொல்றதுக்கு வேற இன்னும் சமுத்திரம் எப்படி இருக்கு சார், எங்க அத்த குட்டை மாதிரி இருக்கும் இல்ல கணர் மாதிரி இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியலையே. அதே போல சுப்பிரமணிய சுவாமியுடைய முகமானது எவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியலையே. என்ன பண்றது? அதுக்கு ஒரு கற்பனை பண்ற. அந்த கற்பனை என்ன பண்றாருங்கிறத அடுத்த கிளாஸ்